சத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சோலைக்குயில் பாடும், கோலமயில் ஆடும், ஞானக்கிளி தாவும், மோனத்தவம் இருக்கும் வான திருமேனி, வண்ணப்பொடி தூவும், வானவில்லாய் வளையும், காலை கதிர் விளையும், நீல கடலோரம் நித்தம் தவம் புரியும், குமரி எல்லை சென்றோம், குதிகுதித்து நின்றோம், இங்கு வான்முட்டும் சிலையொன்று வள்ளுவருக்கு அமைத்துள்ளோம், வருக நீவேர் வாழ்த்துரைக்க என்று வாஞ்சையுடன் அழைத்துள்ளோம், குமரிக்கடல் குலுங்க கையொழித்து குன்றங்கள் சிலிர்க்கவே வாழ்த்துரைத்து, ஐயன் வள்ளுவனின் அடித்தொடர சூழிருப்பீர், உய்ய வேரில்லை குரலை தோல் சுமப்பீர், ஓவியம் வரைந்தேன் குரட்பாக்களுக்கு உரை காவியம் வரைந்தேன் திருக்குறள் முழுமைக்கும், இன்னும் இன்னும் எண்ணி பார்க்கின்றேன் என்ன இல்லை எழுத விட்டுவிட்டான் ஐயன் என்று, கன்னத்தில் கை வைத்து சிந்திக்கின்றேன் அன்னத்தில் தூவியிலே கருப்பின் சின்னத்தை காண்போமா, அதனால்தான் குறைவில்லா குரல் என்றும் அணுகூட கரையில்லா மறை என்றும் கூறுகின்றோம், சமத்துவ போராளியாய் சமுதாய புரட்சி செய்யும் தத்துவ பெருஞானியாய் மகத்துவமிக்க கொண்ட மனிதகுல திருவிளக்காய் பூமிக்கே புனித உரை வகுத்தளித்த புத்தொழிச்சி பெற்றுத்தந்த புனிதனவன், அருளாதாரம் வழங்கி அனைத்துயிரும் போற்றியவன், அரசில் பொருளாதாரம் என ஆய்வுரை ஆற்றியவன், ஆளும் கலாச்சாரம் எதுவென்று காட்டியவன் வள்ளுவன் வள்ளுவன் வள்ளுவன், அறத்துப்பால் 38 அதிகாரம் அதுதான் இங்கே வள்ளுவன் சிலைக்கு அடிபீடம், அதிகாரத்திற்கு ஒரு குரலை அடியேன் எடுத்து ஆதி கரம் என்று படைக்கின்றேன் தொகுப்பு என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திருக்குறளில் எடுத்து சொன்ன உரையில் ஒரு சில குரல்களை மட்டும் இன்று கேட்போம். பிஞ்சும் காய்களும் ஒரு மரத்தில் குலுங்கிட பெரிதொரு மரத்தில் கனிக்குலை தொங்கும், கனி விடுத்து காய் பறித்தவனை கண்டு இனிய உளவாக இன்னாத குறவாருக்கு ஓமையாக்கியதும் இந்த உலக மறைதானே, இனிய உளவாக இன்னாது குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும், என்றோ செய்த நன்மையை நினைத்து அவன் இன்று விளைவித்த தீமையை மறந்திடுக என்பதும் செய் நன்றி அறியதற்கு இலக்கணம் என செப்பியவரும் சென்னா போதகதாமே, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது, வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என புகழ்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டாது என்றும்
கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே.
பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, அன்றாடம் புகழ்பாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, அன்றாடம் புகழ்பாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கருணாநிதி, கள்ளக்கூடி கொண்ட
பாடல் தெரியாத தகவல். டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவை தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவரை போற்றும் விதமாக இந்த வார தெரிந்த பாடல் தெரியாத தகவல். படம் பாலைவன ரோஜாக்கள். பராசக்தியில அவருடைய வசனம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ எள்ளளவும் குறையாத கதை வசனத்தில் பாலைவன ரோஜாக்கள் முதன் முதலில் வெளிவந்தது மலையாளத்தில். அதை தமிழில் எடுத்தவர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள். இந்த பாடலுக்கு இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த பாடலை பாடியவரும் இசைஞானி இளையராஜா. பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கங்கை அமரன் அவர்கள். இந்த பாடலை கேட்ட பிற்பாடுதான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இளையராஜாவுக்கு இசைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தார். அந்த பட்டம் கொடுப்பதற்கான வரிகள் ரெண்டே ரெண்டு தான். வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆசாபாசங்கள், சோகங்கள், சுகங்கள் அத்தனையும் ஒரு பாட்டில் அற்புதமாக கங்கை அமரன் சார் எழுதியிருப்பாரு. தன்னுடைய அருமையான குரலால், அருமையான இசையின் மூலமாக என்றைக்கும் மறக்க முடியாத இந்த பாடலை கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்திற்கு மற்றும் ஒரு கூடுதல் பலம் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கதை வசனம். படம் ஆரம்பிக்கும் போதே கத்தி முனையை விட பேனாவின் முனை கூர்மையானதுன்ற வசனத்தோடு தான் படம் ஆரம்பிக்கும். இந்த படத்தில் பேனான்ற ஒரு பொருள், ஒரு கேரக்டர் மாதிரியே படம் முழுதும் வலம் வரும். படத்தின் முடிவில் சத்யராஜ் இறக்கும் பொழுது அந்த பேனாவை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிற மாதிரியான சீனோட இந்த படம் முடியும். இன்று உங்களுக்காக இளையராஜாவின் அருமையான தத்துவ பாடல், காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. பாடலை கேட்டு ரசிக்கலாமா?
காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. அப்பனும் ஆத்தாளும் சேராம போனா நீ இருந்தாம் பொறக்க முடியுமா? இதய போதும் நீ இருந்தாம் மறுக்க முடியுமா? முடியுமா இதை எப்போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா? கொஞ்ச காலம்தான், இந்த வாழ்க்கையில வாலிபம் கொஞ்ச நேரம்தான். காதல் என்பது பொது உடமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடமை.
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு இன்று தொடங்கி இன்னும் ஓராண்டிற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட உள்ளது. அவர் ஆட்சியில் இருந்த பொழுதும் இல்லாத பொழுதும் செய்த சாதனைகள் பல பல இருந்தது. அதை பற்றி சொல்ல இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. அவர் செய்த பெரிய செயற்கரிய ஒரு செயல் வான் புகழ் கொண்ட வள்ளுவத்தினை உயர்த்தி பிடித்தது. அப்படி என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று பார்த்த பொழுது, கலைஞர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுதே அவர் கலந்து கொண்ட முதல் பேச்சு போட்டியின் தலைப்பே திருக்குறளின் நட்பு எனும் அதிகாரத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. கலைஞர் திரைக்கதன வசனம் எழுதி வந்த படங்களில் எல்லாம் திருக்குறள் பெருமளவில் இடம்பெற்றது. 1953 திருச்சி சிறையில் 6 மாதம் இருந்த பொழுது திருக்குறள் மன்றம் ஒன்றினை தொடங்கி திருக்குறள் பற்றி உரை நிகழ்த்தியிருக்கிறார். 1963 சட்டப்பேரவையில் திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும் என்று கலைஞர் கோரிக்கை வைத்தார். அடுத்த ஆண்டே அந்த காங்கிரஸ் ஆட்சியில் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு திருவள்ளுவர் படம் அன்றைய குடியரசுத் தலைவர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 1966 கலைஞரின் வேண்டுகோள் காரணமாக மயிலாப்பூரில் சென்னை மாநகராட்சி சார்பில் திருவள்ளுவர் சிலை ஒன்று அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 1967 அண்ணா பொது அமைச்சரவையில் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பேருந்துகளில் எல்லாம் திருவள்ளுவரின் படத்தை அமைத்து திருக்குறளையும் பொறிக்கச் செய்தார். பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த எல்லா சுற்றுலா விடுதிகளிலும் திருவள்ளுவரின் திருவுருவப் படத்தை வைக்க வேண்டும் என்றும், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் எனும் குறள் எழுதி வைக்க வேண்டும் என்றும் கலைஞர் ஆணையிட்டார். 1969 கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் நாள் என்றும் அன்று அரசு விடுமுறை என்றும் ஆணை பிறப்பித்தார். காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அண்ணா பெயரால் முதல்வர் பதக்கம் வழங்க வேண்டும் என்று கழக ஆட்சியில் கலைஞர் அறிவித்த போது அந்த பதக்கத்தில் திருவள்ளுவரின் திருவுருவப் படம் பொறிக்கப்படும் என்று செய்தார். 1971 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அரசியல் அரங்கில் உரையாற்றிய கலைஞர், அரசியலுக்கென ஒரு தனி அதிகாரமே வகுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் நெறி கண்ட வள்ளுவரின் திருக்குறள் மனம் கமழும் நாடு நான் பிறந்த தமிழ்நாடு என்று குறிப்பிட்டார். 1974 கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் எழுப்ப அடிக்கல் நாட்டினார். கலைஞர் அவர்களுக்கு அழைப்பே இல்லாமல் ஆளுநர் ஆட்சியில் 1976 வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்ட பொழுதுதான் கோட்டம் திறக்கப்படுகிறது, குறளோவியம் தீட்டப்படுகிறது என்னும் தலைப்பில் ஒரு பெரிய கட்டுரை ஒன்றினை கலைஞர் எழுதினார். 1956 குறள் பற்றி குறளோவியம் எழுத தொடங்கி பின்னர் தினமணி கதிர் இதழிலும் குங்குமம் வார இதழிலும் இடம்பெற்று 1985 அது பெரிய நூலாக வெளியிடப்பட்டது. குறளோவியம் முதல் பதிப்பு ஓராண்டு காலத்தில் விற்று தீர்ந்து விட்டதால் 2 பதிப்பு 1986 மூன்றாம் பதிப்பு 1992 4 பதிப்பு 1997 1999 6 பதிப்பு 2004 வெளிவந்தது. குறளோவியம் முதல் பதிப்பு வெளியீட்டு விழாவில் திருவள்ளுவர் ஓவியம் திட்டிய வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கினார். பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்ட பொழுதும் அவருக்கு பொற்கிழி வழங்கப்பட்டது. 1999 முதலமைச்சர் படித்த நிதிநிலை அறிக்கையில் வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த திருவள்ளுவர் படத்திற்கான உரிமை தொகையை தமிழக அரசு பெற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வரை வழங்கி ஆணை பிறப்பித்தார். குறளோவியம் திட்டை கலைஞர் பின்னர் முரசொலியில் 1330 குறட்பாட்களுக்கும் உரை எழுதினார். 1996 திருக்குறள் கலைஞர் உரை எனும் நூல் வெளியிடப்பட்டது. 1996 கலைஞர் டெல்லியில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் கலையரங்கம் அமைத்திட 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் திருவள்ளுவர் விருதிற்கான தொகையை 1996 20,000 ரூபாயாகவும் 1998 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தினார். அனைத்திற்கும் உச்சகட்டமாக 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை குமரி முனையில் ஜனவரி 1 தேதி 2000 அதாவது புத்தாண்டு திறந்து வைத்தார். நீண்ட வரிசையின் தொடர்ச்சியாகத்தான் திருக்குறள் அறம் பொருள் என்ற 2 அதிகாரங்களிலிருந்தும் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு குறள் எடுத்துக் கூறி அதற்கு ஆய்வுரை அழகுற தீட்டி அது முரசிலில் வந்து நூலாகவும் வெளிவந்திருக்கிறது.
ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார், ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார், கேடெல்லாம் களைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார். ஏ
வீடெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார். ஏடெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார். ஏடெல்லாம் கடைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார். ஈடில்லா கருணாநிதி, அன்பு இதயத்தின் கருணாநிதி. ஈடில்லா கருணாநிதி, அன்பு இதயத்தின் கருணாநிதி. அல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இந்தமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. Mortgage Masters Limited.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனு கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
New Zealand, Tamil Mori Kuruvin, Tamil Mori Pada Varavu Pradhinai, Amachagathitam Samarpindra Nigarchi, Indru, June Madha Mundram Thethi, மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. இந்த மொழி பிரதியினை அமைச்சகத்திடம் அளிக்கின்ற நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திருமதி வனுஷி வால்டர், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், இந்த நாட்டினுடைய குடியுரிமை மற்றும் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் திரு மைக்கேல் வுட் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ் மொழியினை உயர்த்தி பிடிக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டாமா? எனவே தவறாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமாக அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், ஜூன் மாதம் 3ஆம் தேதி இன்று மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நியூசிலாந்து தமிழ் குழுவினுடைய தமிழ் மொழி பாட வரைவு பிரதியினை சமர்ப்பிக்க உள்ளார்கள். இரவு விருந்தும் உள்ளது, அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம்.
முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த தினம் June 4. அவரது 100 விழா பிறந்த தின கொண்டாட்டங்கள் இனிதே தமிழகத்தில் துவங்கிவிட்டது. அவருடைய கவிதை தொகுப்பு ஒரு பார்வை என்று. சங்ககால கவிஞன் உருகினானோ இல்லையோ, கலைஞர் நெக்குருகியே நம்மையும் நெஞ்சுருக வைக்கின்றார். மிகச்சிறந்த கலைஞர் அவர்கள் என்பதற்கு குறுந்தொகை பாடல் விளக்க கவிதை ஒன்றே போதுமே. இதுபோல் எந்த கவிஞரால் உணர்ச்சி ஓட்டத்துடன் சொல்ல இயலும்? அழகியல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கலைஞருக்கு இணை கலைஞரே. அவலச்சுவையை கூட தன் அழகு தமிழால் அற்புத கவியாக்கிவிடும் மாண்பும் கவிமானர்களுக்கெல்லாம் கவி மன்னவனாக வலம் வந்தாலும் தன்னை கவிஞர் என்றோ நம் கவிதைகள்தான் சிறந்தது என்றோ காட்டிக்கொள்ளவில்லை. கலைஞரின் கவிதை இல்லை என்ற கவிதை தொகுப்பு தமிழ் கூறும் உலகம் போற்றும் உன்னத படைப்பு. வார்த்தைகளை தேடி கலைஞர் போகவில்லை, வார்த்தைகள்தான் கலைஞரை தேடி வந்தன. பிறவியிலேயே சொல்வேந்தர் கலைஞர். கரும்பை இன்சுவை என்பார்கள். கரும்பின் சுவையை விட கலைஞர் அவர்களின் கவி குறும்பு கரும்பையே தோற்கடிக்கும். கலைஞரின் கவிச்சுவை அமுதமோ அமுதம். சென்னை கலைவாணர் அரங்கில் மாபெரும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இரண்டாம் நாள் கவியரங்கில் தலைவராக தலைவர் கவிஞர் கவிதை பாடுகிறார். அரங்கமே அதிர்கிறது. விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டிக்கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல் அருப்புக்கோட்டை தன்னில் தொகுதிகளை வென்றுவிட்டனர். இதற்குத்தான் முன்பே சொன்னேன், இந்த இடியமின் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் என்று. மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனே மாவீரர் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் சுக்ரீவன் துரோகிதானே என்ற கவிதை பாடி கலைஞரவர்கள் இலக்கியத்திலும் சரி அரசியல் சாடலிலும் சரி ஒப்பற்ற கவிஞர் என்பதை நிரூபிக்கின்றார். கலைவாணர் அரங்கம் கவிவாணர் அரங்கமாக மாறுகிறது என்கிறார் கலைஞர் வேடிக்கையாக. மேலும் கவி பாடுகையில் தாயாக அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் இதயத்து விட்டு அகலா ஈரோட்டு பள்ளியும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியின் நினைவலைகளும் எண்ணி புரண்டவாறு படுக்கையிலே படுத்திருந்தேன். படுக்கையில் பக்கமாக வெட்கமது ஒரு சிறிதும் இன்றி என்னை நோக்கி ஒருத்தி ஓடி வந்து தழுவிக்கொண்டாள். அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை, தவளட்டும் என்றிருந்தேன். அதன் பின்னர் மற்றொருத்தி வந்தாள். என்ன இது, இருமங்கை ஒரு படுக்கை, பொறுத்திடுக. முதலில் வந்தவள் பெயர் உறக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. கனவிலே கண்ட காட்சி தமிழின் மாட்சி. இசைத்தமிழ் வாணர் வழங்கிய இசை நிகழ்ச்சி. புலவரே பத்து பாட்டு பாடு என்றேன், தொகை வேண்டுமென்றார். எட்டு தொகை போதுமா என கேட்க, இல்லை அது எனக்கு குறுந்தொகை என்றார். ஓஹோ, ஐங்குறு நூறு வேண்டுமா என்றேன், நானூறு தருவீரோ என்றார். அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு. அகத்தில் நானூறு என்பது காசோலையாக, புறத்தில் நானூறு என்பது கருப்பாக. குறும்புத்தனமாக பேசுவதில் மட்டுமல்ல கவிதை எழுதுவதிலும் வல்லவர் கலைஞர். கலைஞர் வசனத்தில் ஓர் வரி வரும், மூச்சு விடுவதற்குள் முன்னூறு கவி பாடுவதாக ஒருவன் கூறுவான் தன் மனைவியிடம். அவள் கேட்பாள், அவ்வளவு பெரிய கவிஞரா என்று. என் இறுதி மூச்சு விடுவதற்குள் முன்னூறு கவிதையை எழுதிடுவேன் என்று கூறுவதாக கலைஞர் அவர்கள் நகைச்சுவை மிளிர எழுதுகின்றார். மக்கள் படும் வேதனையே சரித்திரத்து பொன்னெழுத்தில் சுதந்திரத்தை மின்னவிட்டு தரித்திரத்தை தலைமீது தாங்கி நிற்கும் தாயகத்தை வாழ்த்துகிறேன். என்னதான் நாடு உயர்ந்திருந்தாலும் வறுமையை முற்றிலுமாக நீக்க முடியவில்லையே என்றும் பெரிதும் துயருகிறார் ஏழை பங்காளர் தலைவர் கலைஞர். முற்றாத இதழ்களிலிருந்து முதிராத சொற்கள் உதிரும் போது யாழெங்கே குழலெங்கே அனைத்தும் இந்த மழலைக்கு பின்தான். குழலினது யாழினது எனத் தொடங்கும் குரட்பாவை தன் வார்த்தைகள் என்னும் எளிய வண்ண கலவையால் குரலோவியம் தீட்டி கழிக்க வைக்கின்றார் கலைஞர். திரைப்பட வசனகர்த்தாவாக மட்டுமல்லாது திரைப்பட பாடல்களையும் சுமார் 18 படங்களில் 45 பாடல்களுக்கு மேல் எழுதி புகழ் உச்சிக்கே சென்றுள்ளார் கலைஞர். கலைஞரின் காகித ஓடம், கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பாடலை கேட்கும் போது அழாதவர்கள் இருக்கவே முடியாது. சுந்தரம் பிள்ளை எழுதிய நீராறும் கடலுடுத்த நிலமடந்தே கெழிலொழுகும் சீராடும் பதலமென திகழ்வரதை கண்டமிதில் என தொடங்கும் பாடல், அந்த பாடல்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக தமிழகம் முழுவதும் பாடப்பெறுகிறது. அந்த பாடலை கலைஞர் செதிவு செய்து கலைஞருடைய அருமை நண்பர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கொடுத்து இதற்கான மெட்டினை அமைத்து தர வேண்டும் என்று கூறினார். மெல்லிசை மன்னர் 5 மெட்டுக்களில் இந்த பாடலை அமைத்து திருத்தி TM சவுந்தரராஜன், திருமதி P சுஷீலா ஆகியோரை கொண்டு பாடச் செய்து அதை கொண்டு வந்து கலைஞரிடம் காட்டிய போது தற்போது பாடப்பெறும் மெட்டினையும் கலைஞர் தெரிவு செய்து அதுதான் இன்றளவும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக பாடப்பெறுகிறது. அது பற்றி பலமுறை மெல்லிசை மன்னர் கொடுத்த பேட்டியிலேயே அவருக்கு பிறகும் அவர் மெட்டமைத்த இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அவருக்கு எப்படி அந்த புகழ் அவருக்கு பின்னரும் இருந்து கொண்டிருக்குமோ, அதுபோலவே அந்த பாடலை தேர்ந்தெடுத்த கலைஞருடைய பெயரும் கலைஞருக்கு பின்னரும் இந்த தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கும் வகையில் நினைந்திருக்கும். அந்த பாடலை எழுதிய சுந்தரம் பிள்ளை அவர்களின் நூற்றாண்டு விழாவினையும் மறைமலை அடிகளாரது விழாவினையும் இணைத்துதான் அன்று விழா நடைபெற்றது. கலைஞரது தமிழ் பற்றும் உயரிய தமிழறிஞர்கள் மீது கொண்ட மதிப்பும் மரியாதையும் அளவற்றது. தமிழை தமிழ் புலவர்களை போற்றும் சேர சோழ பாண்டிய பேரரசர்களைப் போன்று கலைஞரும் திகழ்ந்தார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாகும். இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களின் புகழ்மிகு உரைகள் நெவர் கிவிங் இன் என்ற தலைப்பில் நூலாக வெளிவந்துள்ளது. மொழிதான் வின்ஸ்டன் சர்ச்சிலின் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். கலைஞர் அவர்கள் நீண்ட காலம் பொது வாழ்விலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவராக உருவெடுக்க தமிழ் மொழிதான் கலைஞரின் சக்தியாக திகழ்ந்தது. வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருப்பவர், வாழ்ந்த பிறகும் வரலாறாக பேசப்படுகிறார் கலைஞர் மட்டுமே. கலைஞரின் ஈடு இணையற்ற திறமை, கடினமான உழைப்பு, துணிவு ஆகியவற்றால் கலைஞர் அவர்கள் படிப்படியாக வாழ்வின் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு வழிகாட்டும் உச்சநிலையை அடைந்தது இந்த தேசத்தின் வாக்கியமாகும்.
உள்ளன்பு கொண்ட தமிழ் மக்களுக்கும் உயர்கவிதை படைக்க வந்த பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளுக்கும் வணக்கமும் வாழ்த்தும் குவிக்கின்றேன். புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருக என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார். புத்தாண்டு வாழ்த்துரைக்க வருக என்று தொலைக்காட்சி நிலையத்தார் தூது விடுத்தார். தூ தூ, இவன் எதற்கு என்ற காலம் மாறி தூது விடுக்கும் காலம் தோன்றியது விந்தை என்றோ. இங்கிருக்கும் கவிஞர்களின் அரங்கிற்கு நான் தலைவனாம். வேடிக்கை, நல்ல வேடிக்கை. இலக்கணம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புது கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான். இலக்கணம் எனும் தாய்ப்பால் அருந்தாமல் பசி எடுத்த போதெல்லாம் புது கவிதை புட்டிப்பால் குடித்திடும் குழந்தை நான். என்னை அழைத்து கவியரங்க தலைமை ஏற்க செய்துள்ளார். ஏனென்று யோசித்து பார்த்தபோது நான் வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன். வைகாசி என் கவிதைக்கு என கேட்க மாட்டேன். அதனாலே சித்திரைக்கு வாழ்த்து சொல்ல அழைத்துள்ளார்கள். கவியரங்கில் பங்கு நீ பெற்று அந்த சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார். பங்குனி பெற்ற சித்திரை பெண்ணுக்கு ஆசி கூறந்தார். புரட்டாசி கூற மாட்டேன் என்பதாலே துணிந்து அழைத்தார் போலும். நான் வரும்போது மார்கழியா தாவணியுடன் காற்றாலோ கையாலோ விலகாத தாவணியுடன் ஆவணி பெண்ணாள் மரபு வழி குடும்ப மங்கை என்னை பார்த்து ஆ நீயா என்று ஆணி. ஆ நீயா என்று ஆடி தீர்த்தாள் தை தை என்று அனல் கொட்டும் விழிகாட்டி. எதற்காக? தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாம் அதற்காக. உண்மைதான். எனினும் அவள் உருகாமல் இருப்பதற்கு நான் சொன்னேன், தமிழருக்கு ஓராண்டில் இரு புத்தாண்டு வருவதால் இரட்டிப்பு மகிழ்ச்சிதானே என்று. தளிர் பெண்ணின் குளிர்முகத்தில் நிலவு கண்டேன். தழுவி கொண்டாள். திகைக்காதீர், மேலும் மற்றொருத்தியா என்று. மாதம்தான் மாதல்ல புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி. புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி. புது மனிதன் அம்பேத்கர் அவதரித்து புதைகுழியில் கிடந்தோரை எல்லாம் கைதூக்கி நடக்க விட்டு அவர் முகத்தில் கதிரொளியை பரவவிட்ட வரலாற்றை இந்த வண்ணமிகு திருநாளில் வாழ்த்த வேண்டும், வளர்க்க வேண்டும் புதிய சிந்தனை. இந்திய திருநாட்டு அரசியல் சாசனத்தை சிந்தனை கருவூலமாய் தந்தவர்க்கும் விந்தியும் போல் எழுந்து நின்று மொழி வெறி வீணர்களின் ஆதிக்கம் தடுத்து நின்றவர்க்கும் ஆம் அடலேறு மனிதர் அம்பேத்கருக்கும் அறிமா நெஞ்ச பாரதிதாசருக்கும் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த ஆண்டில் தோற்றோடி போகட்டும் தொல்லை தரும் தீய சக்தி.
நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்க நாள் இன்று. அவருடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவருடைய மற்றும் ஒரு சிறப்பு செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது. இது ஒரு அவருக்கு கைவந்த கலை. அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரை அளித்த பதில்களை பார்க்கலாம். நல்ல இலக்கியவாதிகளால் பெரிய அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்பது பொதுவான கருத்து. உங்களால் எப்படி இருக்க முடிகிறது என்கின்ற கேள்விக்கு இதற்கு விதிவிலக்கு உண்டு. ஜவஹர்லால் நேரு அடிப்படையில் இலக்கிய உள்ளமும் படைப்பாளிகளுக்கான பண்பட்ட திறனும் கொண்டிருந்தார். சிறையில் இருந்து கொண்டு தனது அருமை மகள் இந்திராவிற்கு அவர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் இலக்கிய செறிவு கொண்டவை. முத்தமிழர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எழுத்திலும் பேச்சிலும் இலக்கியத்திலும் குணாதிசயங்களும் இயங்கிக் கொண்டிருப்பதை காணலாம். பேரறிஞர் அண்ணா இலக்கிய பேரரசன். அப்படிப்பட்டவர்களோடு என்னை ஒப்பிடுவதற்கு நான் சொல்லவில்லை. அரசியல் என்பது பிராணவாயு என்றால் இலக்கியம் என்பது தெம்பு ஊட்டும் சரிவு விகித உணவு என்று சொல்கிறார். ஆட்சிப்பணி, கட்சிப்பணி, எழுத்துப்பணி என்று ஓய்வில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனதையும் உடலையும் சோர்வடையாமல் வைத்துக் கொள்ள தாங்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன என்ற கேள்விக்கு, அதிகாலை 5 மணிக்கெல்லாம் உதய சூரியனை காண்கின்றேன், என் சோர்வு போக்க அது ஒன்று போதாதா என்கின்றார். தலை சிறந்த 10 புத்தகங்களை பட்டியலிடுங்களேன் என்பதற்கு 1 திருக்குறள், 2 தொல்காப்பியம், 1 புறநானூறு, சிலப்பதிகாரம், 5 பெரியார் ஈவேராவனுடைய சிந்தனைகள், 6 அண்ணா எழுதிய பணத்தோட்டம், 7 கார்க்கியின் தாய், 8 நேருவின் உலக வரலாறு, 9 அண்ணல் காந்தியின் சத்திய சோதனை, 10 ராகுல சாங்கிருத்தியாகிறேன், வால்கா முதல் கங்கை வரை. எந்த நோக்கத்திற்காக நீங்கள் அரசியல் வந்தீர்களோ அது நிறைவேறிவிட்டதா என்ற கேள்விக்கு, பெருமளவிற்கு நிறைவேறி உள்ளது, நிறைவேறியது, அனைத்தும் முழுமையான அளவுக்கு மனநிறைவை தந்துவிட்டது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இன்னும் நிறைவேற வேண்டியவைகள் நிறைய இருக்கிறது. அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தான் நான் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். செய்ய நினைத்த காரியங்கள், இயலாமல் போன காரியங்கள் என்னென்ன என்று கேட்டுக்கு, மத்தியில் தமிழ் ஆட்சி மொழி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் பயன்பாட்டு மொழி, மாநில சுயாட்சி, இவைதான் இன்னும் முழுமையாக முடியாமல் இருக்கின்றது என்கின்றார். திமுகவினுடைய இறுதி லட்சியம் என்ன என்றால், சமுதாயத்துறையில் சமத்துவம், பகத்தறிவு, பொருளாதாரத்துறையில் சமதர்மம், அரசியலில் ஜனநாயகம் என்று பேட்டியளிக்கின்றார். நேர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு பேருதவி செய்த திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். உங்கள் விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
அரிதான எழுத்தாற்றல், அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி. அரிதான எழுத்தாற்றல், அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி. பெரிதான கவியாற்றல், புகழான